मच्चित्ता मद्गत प्राणा बोधयंत परस्परम कथयंतश्च माम नित्यं तुष्यन्ति च रमन्ति च. எனது தூய்மையான பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் ஆழ்கின்றன. அவர்களது வாழ்வு என்னிடம் சரணடைந்திருக்கின்றன. என்னை பற்றி உரையாடுவதிலும் ஒருவரை ஒருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் அவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். இந்த பதம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் பேசக்கூடிய முக்கியமான நான்கு பதங்களில் ஒன்று. இது கீதையினுடைய சத்துர் ஸ்லோகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பதங்களில் இரண்டாவது பதம். இதுக்கு முந்தின பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தானே பரம்பொருள், எல்லாவற்றுக்கும் ஆதி மூலம் அப்படிங்கிறத நிலைநாட்டினார். அதுக்கடுத்து அதே பதத்திலே சொன்னார், யார் என்னை பரம்பொருளாக உணர்ந்திருக்காங்களோ அவங்க பக்தி தொண்டில் ஈடுபடுவாங்க, என்னுடைய பக்தியில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கடுத்து இந்த பதத்தில் தொடர்ந்து பேசுகிறார், அவருடைய பக்தர்கள் அப்படி போன பதத்தில் சொன்னாரே பக்தி தொண்டில் ஈடுபடுவாங்கன்னு சொல்லி, அவருடைய பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடியவங்க எப்படி ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத பற்றி விளக்குறார். பகவத்கீதையில் பல இடத்துல நம்ம இந்த செய்தியை நம்ம பார்க்க முடியும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பல இடத்துல எப்படி ஒரு பக்தன் பக்தி தொண்டில் ஈடுபடுறான் அப்படிங்கிறத பற்றிய விளக்கங்களை நம்ம கொடுக்குறார். அதுலேயும் இங்கே குறிப்பாக பகவான் கிருஷ்ணர் பக்தருடைய சங்கத்தை பற்றி சொல்கிறார். இங்கே சார் மச்சித்த மத்கத பிராணா, யார் வந்து மச்சித்தா என்னையே நினச்சின்னு இருக்காங்களோ, அவங்களுடைய இதயத்தில் என்ன வச்சுன்னு இருக்காங்களோ, பகவான் கிருஷ்ணரை யார் அவங்களுடைய இதயத்தில் வச்சுன்னு இருக்காங்களோ அத்தகைய நபர்கள் மச்சித்தா மத்கத பிராணா, யார் வந்து தங்களுடைய பிராணனையே தங்களுடைய உயிரையே தங்களையே அப்படியே முழுமையாக பகவானுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்களோ, மச்சித்தா மத்கத பிராணா போத எந்த பரஸ்பரம், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரஸ்பரம், நம்ம தமிழ்லையும் சொல்லுவோம் பரஸ்பரம் உறவு கொள்கிறாங்க. அதே மாதிரி பக்தர்கள் ஒருத்தரை ஒருத்தர் உறவாடி கொள்வாங்க. யாரெல்லாம் பகவான் கிருஷ்ணருடைய பக்தியில் ஈடுபட்டிருப்பாங்களோ அவங்க எல்லாரும் ஒருவரை ஒருவர் உரையாடி கொள்வாங்க. அப்படி உரையாடுறதுனால அவங்க என்ன பலனடைகிறாங்க, என்ன உரையாடுறாங்க, கதையந்தஸ்டர் மாம் நித்தியம் துஷ்யந்திச்சர் அமந்திச்சர், அவங்க வந்து பகவானை பற்றிய விஷயங்களை பற்றி உரையாடுறாங்க. அப்படி உரையாடுறது மூலமாக அவங்க ரமந்தி ஆனந்தம் அடைகிறாங்க. பக்தர்கள் பகவானை பற்றி உரையாடுறதுனால ஆனந்தம் அடைகிறாங்க. அதுவும் பக்தர்கள் பக்தர்களுடைய சங்கத்தில் பகவானை பற்றி உரையாடுறதுல ஆனந்தம் அடைகிறாங்க அப்படின்னு இங்கே பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். அதை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில் விளக்குறார், ஒருத்தர் பக்தி தொண்டுக்கு வர்றது அப்படிங்கிறது மிகவும் அரிதான ஒரு விஷயம். அவ்வளோ எளிமையாக எல்லாரும் பக்தி தொண்டுக்கு வர்றது கிடையாது. ஸ்ரீல பிரபுபா சைத்தன்ய சரித்தாமிரத்தில் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொன்ன ஒரு விஷயத்தை இங்கே மேற்கோள் காட்டுறார். அவர் சொல்கிறார், பிரம்மாண்ட பிரமித்தே குணே பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்திலத்த பீஜ். பிரம்மாண்ட பிரமித்தே குணே அப்படின்னா பல பல பிரம்மாண்டமாக இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவன்கள் இருக்கு, எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, மொத்தம் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குன்னு பத்ம புராணத்தில் சொல்லப்படுது. 84 லட்சம் வகையான உயிரினங்களில் ஒருத்தன் எங்கேயோ திரிஞ்சுட்டே வரும். ஒவ்வொரு எத்தனையோ உயிரினங்கள் பறக்கிறது, நிலத்தில் இருக்கிறது, தண்ணிக்குள்ளார் இருக்கிறது, தாவர வகைகள் இப்படி இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து ஒருத்தன் மனித பிறவி கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சுத்தின்ண்டே இருந்தா கூட, மனித பிறவி கிடைச்சா கூட எத்தனையோ பிரம்மாண்டங்கள் ஒருத்தர் சுத்தி இருக்கான். எத்தனையோ தடவை நம்ம எல்லாரும் மனித பிறவி அடைஞ்சிருக்கோம். எத்தனை தடவை நம்ம மனித பிறவி அடைஞ்சோங்கிறது எண்ணிலடங்காத முறை, நம்ம அதை கூட எண்ணிக்கையில சேர்க்க முடியாது. அப்படி எத்தனையோ தடவை திரிஞ்சுட்டு இருந்துட்டு பிரம்மாண்ட பிரமித்தே குணே, ஆனா அப்படி திரிஞ்சவங்கல யார் ஒருத்தவங்க பாக்யவான் ஜீவா, யார் ஒருத்தவங்க வந்து அதிர்ஷ்டசாலியான ஜீவனாக இருக்கோ பாக்யவான், யார் பாக்யம் செஞ்சிருக்கோ அந்த ஜீவன் குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லத்த பீஜ், குரு மற்றும் கிருஷ்ணருடைய கருணையினால பக்தி லத்த பீஜ், பக்தி அப்படிங்கிற ஒரு விதை ஒருத்தனுக்கு விதைக்கப்படுது. பக்தி அப்படிங்கிற விதை விதைக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம், அப்ப அவனுக்கு அதுக்கு முன்னாடி பக்தி அப்படிங்கிறதே கிடையாதா அப்படின்னா ஒரு விதத்தில் கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா எத்தனையோ எவ்வளோ வருடங்கள்னு தெரியாது, எத்தனை கோடான கோடி வருடங்களாக ஜீவன் பகவானை மறந்து செயல்பட்டு இருக்கு. அதனால இந்த பக்தி லத்த பீஜா அவனுக்கு வந்து கொடுக்கப்படுது. குரு மற்றும் கிருஷ்ணருடைய கருணையினால. அப்படி குரு மற்றும் கிருஷ்ணருடைய கருணையினால அவனுக்கு பக்தி ரத்த பக்தி அப்படிங்கிற செடியினுடைய விதை அவனுக்கு கொடுக்கப்படுது. அந்த செடியினுடைய விதை வந்துட்டா அந்த விதைக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி அதை பராமரித்து அதை தாவரமாக்கி அதை மரமாக்கி அதில் பழங்களை கொடுக்க வைக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. ஒருத்தவங்க வராங்க நமக்கு ஒரு மாமரத்துக்கு வந்து அதுக்கு விதை கூட கொட்டை கொடுப்பாங்க, இல்லை ஒரு சில இதுக்கு விதை கொடுக்குறாங்கன்னு வச்சோம். ஆலமரத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா சின்னூண்டு விதை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விதையை வந்து விதைச்சி அதிலிருந்து நம்ம அதுக்கு ஒழுங்காக தண்ணி ஊற்றி அதை வந்து செடியாக வந்து செடியாக வந்துட்டு அது நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய ஆடு ஆடு மாடுலாம் வரும், அதுலேருந்தெல்லாம் பராமரித்து அந்த செடியை ஒழுங்காக மரமாக்கி அந்த மரம் வந்து பழங்களை கொடுக்கக்கூடிய அளவில் நம்ம வந்து வளர்க்கணும். அது வந்து யார் ஒருத்தர் தோட்டக்காரரோ யார் ஒருத்தர் அந்த மரத்தை பராமரிக்கிறாங்களோ அவங்களுடைய பணி. இங்கே ஜீவன் வந்து அப்படிப்பட்ட மரத்தை பராமரிக்கக்கூடியவனுக்கு ஒப்பிடப்படுறான். நம்ம எல்லாருக்கும் எத்தனையோ கோடான கோடி பிறவிகளுக்கு அப்புறம் இந்த ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த பக்தி அப்படிங்கிற விதை நமக்கெல்லாம் சில பிரபுபாதருடைய கருணையின் மூலமாக சைத்திர மகாபிரபுனுடைய கருணையானது நம் சைத்திர மகாபிரபு சொன்னார், கோடான கோடி ஜென்மங்களுக்கு அப்புறம் ஒருத்தனுக்கு குரு கிருஷ்ண பிரசாதே பாயின. இங்கே நமக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் சில பிரபுபாதருடைய கருணையினாலும் கிருஷ்ணருடைய கருணை சைத்திர மகாபிரபுனுடைய கருணையினாலும் நமக்கு இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விதை நமக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இந்த பக்தி அப்படிங்கிற செடியினுடைய விதை நமக்கு கிட்டலை அப்படின்னா நம்ம வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இந்த நேரத்தில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கும். காலையில் எனக்கு எஸ்எம்எஸ் ஒன்று வருது ஏர்டெல்லேருந்து, ஞாயிற்றுக்கிழமை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியலையா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா ஜனங்க வந்து அந்தளவுக்கு பைத்தியம் முடிச்சு அலையிறாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புதுசு புதுசாக ஏதாவது அனுபவிக்கணும்னு அலையிறாங்க. எப்படி பாருங்க எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குண்ணா உலகம். ஏன்னா அவன் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக உழைக்கிறான், ஒரு வாரம் ஃபுல்லாக உழைக்கிறான், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். கழுதையை விட மோசமாக, கழுதை கூட அவ்வளோ உழைக்காது. நம்ம பொதுவாக சொல்லுவோம் கழுதையை போல் உழைக்கிறான்னு, ஆனால் கழுதை அவ்வளோ வேலை செய்தான்னு பார்த்தோம்னா கிடையாது. ஆனால் கழுதையை விட கேவலமாக உழைக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடைச்சரியும் அவன் வந்து எப்படியாவது அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதனால இந்த மாதிரி கம்பெனிங்கள்லாம் அதை வச்சு பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்களுக்கு பிஸ்னஸ். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியலையா, வாங்க நான் சொல்லித்தரவங்கண்ணா. மக்கள் எத்தனையோ வழிமுறைகளில் ஈடுபடுறாங்க தங்களுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஞாயிற்றுக்கிழமைகளில். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை மாலை தொலைக்காட்சி அல்லது தொல்லைக்காட்சி அதுதான் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமானது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஏதாவது ரொம்ப நல்ல படமாக போடுவாங்க, நம்ம உட்காந்து பார்க்கலாம். இல்லை சென்னையில் நிறைய மக்கள் போனீங்கன்னா இன்றைக்கி பீச்சுக்கு போனீங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்கும், இவ்வளவு தான் கூட்டம்னு சொல்லவே முடியாது. ஆயிரக்கணக்கான மக்கள் கடற்கரையில் ஒதுங்குறாங்க. அப்புறம் எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது நேரத்தை செலவழிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் எல்லோரும் அப்படி நேரத்தை செலவழிக்காமல் இங்கே கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பக்தி அப்படிங்கிற விதை சைத்தன்ய மகாபிரபுனுடைய கருணையினாலும் பிரபுபாதருடைய கருணையினாலும் விதைக்கப்பட்டிருக்கு. அப்படி விதைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இல்லைன்னா நீங்களும் எங்கேயோ உங்களுடைய புலன்களுக்கு திருப்தி பண்ணிட்டு இருக்கலாம், உண்டா இல்லையா? எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி முன்னாடிலாம் அவ்வளோ எளிமையானது கிடையாது. ஒரு இடத்துக்கு போகணுன்னா ரொம்ப கஷ்டம், ஒரு விஷயத்தை அனுபவிக்கணுன்னா ரொம்ப எளிமையானது கிடையாது. இப்போல்லாம் எல்லாருக்கும் எல்லாமே நினச்ச நேரத்தில் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமைனா நிறைய வீட்டில் சமைக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி சமைக்கிறது கூட வேணும். வீட்டில் வந்து கணவன் ஒரு நாள் ஃபுல்லாக உழைக்கிறார், ஒரு வாரம் ஃபுல்லாக உழைக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. அதே மாதிரி தான் மனைவியும் ஒரு வாரம் ஃபுல்லாக உழைக்கிறாங்க சமைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு விடுமுறை, நம்ம போய் ஹோட்டலில் சாப்பிட்லாங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து இங்கே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய திருநாமத்தை சொல்கிறதுக்காகவும் பகவானுடைய கதா பகவத்கதாவை கேட்கறதுக்காகவும் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு விதை விதைச்சிருக்காங்க. நமக்கு ஏதோ இந்த பக்தியினுடைய விதை பக்தி செடியினுடைய விதை நமக்கு விதைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இந்த விதையை ஒழுங்காக தண்ணி ஊற்றி அதை வந்து செடியாக்கி மரமாக்கி பழம் கொடுக்க வேண்டியது, பழம் கொடுக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. பல நேரங்களில் நம்ம அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் கூட நம்ம எந்தளவுக்கு அதிர்ஷ்டசாலி, நம்ம எந்தளவுக்கு செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம், எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதையும் மறந்துடுறோம். பல நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே ஜெபம் பண்ணிட்டு அதோடு சேர்ந்து இந்த உலக விஷயங்கள்லையும், அதாவது உலக இன்பங்கள்லையும் நாட்டமுடையவராக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேரை நம்ம பார்க்கலாம். ஆனால் அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பெற்றுவிட்டு அதுக்கப்புறமும் இந்த உலக விஷயங்கள்லே ஈடுபட்டுண்டு, உலக விஷயங்களில் ஈடுபட வேண்டாம்னு சொல்ல, அதில் நாட்டத்தோடு அதை இன்பம் கண்டுகொண்டு ஒருத்தன் வாழ்ந்தான் அப்படின்னா அவன் வந்து இந்த பக்தி செடியை முறையாக வளர்க்க முடியாது. நம்ம எல்லாரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள், முதல்ல சொன்னேன் நமக்கு இந்த பக்தி அப்படிங்கிற செடி கிடச்சிருக்கு, ஆனால் இதை வளர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இதுக்கு முறையாக நீர் ஊற்றணும், அப்படி முறையாக நீர் ஊற்றலை அப்படின்னா அந்த செடி அப்படி ஒன்று வளராமல் அப்படியே கிடக்கும், இல்லை கொஞ்ச நாளில் காஞ்சி போயிடும், உண்டா இல்லையா? நம்ம நிறைய நேரங்களில் பார்க்கலாம், நிறைய இடங்களில் செடி வளர்த்துருப்பாங்க நிறைய. அதுவும் இப்போ நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் எல்லார் வீட்லேயும் தோட்டம் இருக்கும், எல்லாருக்கும் வீடு இருக்கும், எல்லாருக்கும் கொஞ்சம் சின்ன தோட்டம் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் வந்து எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, அதனால தோட்டம்லாம் வைக்க முடியாது. இருந்தாலும் செடி வளர்க்கலாம் சொல்லி சின்னதாக செடி எல்லாம் வளர்ப்பாங்க. எங்கேயாவது வெளியில் ஒரு 10 நாள் 15 நாள் போயிட்டு வந்தாங்கன்னா வாடி போயிடும், ஐயோ வாடி போச்சே நினைப்பாங்க. ஏன்னா தண்ணி ஊற்றலை, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்போ அது வந்து வாடி போயிடும். அது மாதிரி தான் இந்த பக்தி அப்படிங்கிற விதைக்கு, பக்தி அப்படிங்கிற செடிக்கு நம்ம வந்து பக்தி செடியினுடைய விதைக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி அந்த பக்தி செடியை வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா இது வந்து காலப்போக்கில் போயிடும். நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய அனுபவத்தில் எத்தனையோ பேர் இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை பெற்று ஜபம் செய்யக்கூடிய தன்மையோடு தொடர்ந்து ஜபம் பண்ணவங்களே கூட கொஞ்ச நாளில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது பக்தர்களுடைய சங்கம் விட்டு போச்சு அப்படின்னா அவங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறத நம்ம பார்க்குறோம். எத்தனையோ பேர் நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கோம். ஏன் அவன் போகிறாங்க அப்படின்னா அவன் வந்து ஒழுங்காக தண்ணீர் ஊட்டலை, எப்படி தண்ணீர் ஊட்டுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கல. அதை தான் இங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் கீதையில் இந்த பதத்தில். நம்ம வந்து பக்தர்களுடைய சங்கத்தில் ஈடுபடணும். நம்மளுடைய அனுபவத்தில் பல பக்தர்களை பார்த்துருக்கோம், யார் வந்து பக்தருடைய சங்கத்தை தவிர்க்கிறாங்களோ, இல்லை யார் ஒருத்தவங்களுக்கு பக்தருடைய சங்கம் அதிகமாக கிடைக்கலையோ அவங்க பக்தியில் ஒன்று முன்னேறதில்லை, இல்லை பக்தியை விட்டே போயிடுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு பக்தருடைய சங்கம் நல்லா கிடைக்குதோ, யார் பக்தருடைய சங்கத்தை முறையாக தீவிரமாக ஏற்றுக்கொள்கிறாங்களோ அத்தகைய நபர்கள் பக்தியில் விரைவாக முன்னேற்றம் அடைகிறாங்க. ரெண்டையுமே நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ பக்தர்கள் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமானது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த கிருஷ்ண பக்தியில் பக்தியில் அவங்களுக்கு விதையை கொடுத்து, பக்தியினுடைய பக்தி அப்படிங்கிற செடியினுடைய விதையை கொடுத்து அவங்களுக்கு தண்ணீர் ஊற்றி அவங்க அதை மரமாக்கி பழம் கொடுக்க வைக்க வேண்டிய விதத்தில் வளர்க்கறதுக்காகத்தான் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் அமைப்பு இருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் 1965 தன்னுடைய 69 அவர் இங்கிருந்து அமெரிக்கா போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை உருவாக்குனது எல்லாமே உலக மக்கள் எல்லோருக்குமே இந்த பக்த சங்கத்தை பெறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக, அதுதான் நம்ம எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வாய்ப்பை நம்ம வந்து முறையாக பயன்படுத்திக்கணும். நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லோருக்குமே, ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு கவிய குறைவாக இருக்கலாம், ஒரு சிலர் கோயிலுக்கு பக்கத்தில் வசிக்கலாம், ஒரு சிலர் கோயிலை விட்டு தூரத்தில் இருக்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு வசதியாக தான் இருக்கும். நம்ம பல தடவை அனுபவம் இருக்குது, எந்த பக்தர்கள் வந்து கோயிலுக்கு அருகில் வசிக்கிறாங்களோ அவங்க பக்தியில் நல்லா விரைவாக முன்னேறத நம்ம பார்க்குறோம். இல்லை எந்த பக்தர்கள் தினசரி கோயிலுக்கு வராங்களோ அவங்க இன்னும் பக்தியில் விரைவாக முன்னேறத பார்க்குறோம். ஒரு சில பக்தர்கள் வந்து வார வாரம் கோயிலுக்கு வருவாங்க, அவங்களை காட்டிலும் தினசரி கோயிலுக்கு வர்றவங்க முன்னேற்றம் வேகமாக அடையிறதையும் நம்ம பார்க்குறோம். இல்லை ஒரு சில பக்தர்கள் மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, அவங்க மெதுவாக வருவாங்க. இதை நம்ம பார்த்துருக்கோம். அதை தான் பகவான் சொல்கிறார் கிருஷ்ணர், பக்தர்கள் வந்து இந்த பக்தி அப்படிங்கிற செடியை வளர்க்கணும் அப்படின்னா பக்தர்களுடைய சங்கம் வேணும். ஸ்ரீல பிரபுபாத் பல நேரங்களில் மேற்கோள் காட்டுவார், ஒருத்தர் வந்து எந்த செயலில் ஈடுபடுறானோ அந்த செயலுக்கான சங்கம் அவனுக்கு அவசியம். ஒருத்தர் வந்து கணிப்பொறியில் நிபுணன் ஆகணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா, அந்த கணிப்பறி சம்பந்தமான நபர்களோடு அவன் பழகணும், கணிப்பறி சம்பந்தமான விஷயங்களை கேட்கணும், கணிப்பறி சம்பந்தமான விஷயங்களை பேசணும், கணிப்பறி சம்பந்தமான விஷயங்கள் நினைச்சுட்டு இருக்கணும். இல்லைன்னா அவன் எப்படி கணிப்பொறியில் முன்னேற்றம் அடைய போகிறான்? நீங்கள் யாராவது கணிப்பொறி வல்லுநர்கள் இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இருக்கீங்கப்பா? கை தூக்கணும்ப்பா. கம்ப்யூட்டர் வல்லுநர்கள் அவன் கணிப்பொறின்னா நிறைய பேருக்கு யோசிக்கிறாங்க. யாரும் இல்லையா? ஒருத்தர் தான் இருக்காங்க. பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு காலத்தில் கம்ப்யூட்டர்னா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு. ஒருத்தவங்க வந்து கணிப்பொறியில் வல்லுநராக ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? அதை பற்றி கேட்கணும், அதை பற்றி பேசணும், அதையே நினச்சின்னு இருக்கணும். அப்போ தான் அதில் வந்து ஒருத்தன் முன்னேற்றம் அடைய முடியும். உண்டா இல்லையா? இல்லை நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க சார்? நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் அதை பற்றி கேட்கணும். எங்கே கார்மெண்ட் பிஸ்னஸ் நல்லா போகும், எங்கேருந்து கார்மெண்ட்டை வாங்கலாம், சூரத்லேருந்து வாங்கலாமா, திருப்பூர்லேருந்து வாங்கலாமா, எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் கேட்டாகணும். அதை பற்றி கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும். ஒரு நாள் கேட்டுட்டு ஒரு ஒரு மாதம் அவர் கார்மெண்ட் பிஸ்னஸில் அப்படியே கொஞ்சம் அதெல்லாம் கேட்காம இருந்தார் அப்படின்னா எங்கே எல்லாமே குளறுபடி ஆகிடும் உங்களுடைய தொழில். இயற்கையாக நீங்கள் ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய தொழிலில் எதை பற்றி கேட்கணுமோ அதை பற்றி நீங்கள் கேட்கல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கஷ்டமாகி போயிடும். இல்லை அதை பற்றி மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லணும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுடைய உங்களுக்கு யார் வந்து பொருள்களை வந்து சப்ளை பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட, இல்லை உங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட, இவங்கக்கிட்டலாம் நீங்கள் பேசணும் உங்களுடைய தொழிலை பற்றி, உங்களுடைய துணியை பற்றி. இல்லைன்னா நீங்கள் வந்து வியாபாரம் பண்ண முடியாது. அதே மாதிரி அதை நினச்சிட்டு இருக்கணும். நீங்கள் அதை நினைக்கணும் எப்போவுமே. இல்லைனாலும் வியாபாரம் பண்ண முடியாது. இதே விஷயம் எல்லாத்துக்குமே பொருந்தும், பக்திக்கும் பொருந்தும். நம்ம பக்தி அப்படிங்கிற செடியை வளர்க்கணும் அப்படின்னா பக்தியை பற்றி பகவானை பற்றி கேட்கணும், பகவானை பற்றி பேசணும், சொல்லணும். பகவானை பற்றி பக்தர்களோட உறவாடணும், அவரை பற்றி பேசிக்கணும் ஒருத்தர் ஒருத்தர். அதே மாதிரி பகவானை நினச்சிட்டுருக்கணும். அப்போ தான் நம்ம பக்தியில் முன்னேற்றம் காண முடியும். இல்லைன்னா எப்படி நம்மளுடைய தொழில் முறையாக போகாதோ நம்மளுடைய பக்தியும் முறையாக போகாது. பக்தியில் நம்ம முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா பக்தருடைய சங்கம் மிக மிக அவசியம். பக்தருடைய சங்கம் இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து பகவானுடைய பக்தியில் முன்னேற்றம் காண முடியாது. சைத்தன்ய மகாபிரபு கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், ஒரு பக்தர் இன்னொரு பக்தனுடைய அறிகுறி என்னன்னு கேட்டார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், அசத் சங்க தியாகோ அவைஷ்ணவாச்சா. அசத் சங்கத்தை யார் ஒருத்தன் தியாகம் பண்ணுறானோ அவன் தான் வைஷ்ணவனுக்கு வைஷ்ணவனுடைய லட்சணம் அதுதான், வைஷ்ணவனுக்கு அடையாளம் அதுதான். எந்த ஒரு வைஷ்ணவன், நம்ம எல்லாரும் வைஷ்ணவன் ஆகணும் முயற்சி பண்ணுறோம், உண்டா இல்லையா? அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். டிவி, கடற்கரை, பீச்சு, மற்ற எத்தனையோ விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து இங்கே கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் பக்தர்களாக விருப்பப்படுறோம். நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையை முறையாக பயன்படுத்திக்கிறதுக்கு விருப்பப்படுறோம். நம்ம எல்லாரும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நாய் பன்றியை போல கழிக்கிறதுக்கு விருப்பப்படலை, அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆனால் இதை முறையாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கும்போது நம்ம அசத் சங்க தியாகம் பண்ணணுங்கிற சைத்தன்ய மகாபிரபு. நமக்கு வந்து இந்த இடம், அதாவது நம்ம பக்தருடைய சங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சத் சங்கம். சத் அப்படின்னா நித்தியமானது, நிலையானது, நிலையான ஒரு சங்கம் இது பக்தர்களோடு இருக்கக்கூடிய சங்கம். அசத் சங்கம் அப்படின்னா நிலையற்றது. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா சங்கமுமே வந்து நிலையற்றது தான். நம்ம வந்து ஒரு எவ்வளவோ உறவினர்கள் இருக்கலாம், எவ்வளவோ நண்பர்கள் இருக்கலாம், இது எல்லாமே வந்து அசத், இது எல்லாம் நிலையற்றது. அந்த அசத் சங்கத்தை நம்ம தவிர்க்கணும். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்தியில் ஆர்வம் இல்லாமல் இருக்காங்களோ அத்தகைய நபர்களுடைய சங்கத்தை நம்ம தவிர்க்கணும்னு சொல்லப்படும். சரி, கிருஷ்ண பக்தியில் இல்லாதவங்களுடைய சங்கத்தை தவிர்க்கணும் அப்படின்னா நாங்கள் வேலைக்கு போகிறவங்களாம் என்னங்க பண்ணுறது? நீங்கள் கோயிலில் இருக்கீங்க, நீங்கள் சொல்லிடுவீங்க கிருஷ்ண பக்தியில் இல்லாதவங்களுடைய சங்கத்தை தவிர்க்குங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்களாம் வேலைக்கு போகிறோமே என்ன பண்ணுறது? சாத்தியம், கடினமானது கிடையாது. அர்ஜுனன் கிருஷ்ண பக்தர்களோட எல்லா நேரத்துலையும் இருக்க கிடையாது. அவன் வந்து அவனுடைய எதிரிகளோட போர் தொடுத்துட்டுருந்தான், போர்க்களத்தில் ஈடுபட்டுருந்தான். ஆனால் அவன் எப்போவுமே கிருஷ்ண உணர்வில் இருந்தான். அதை தான் பகவத்கீதையில் பகவான் பல இடங்கள் அர்ஜுனனுக்கு சுட்டி காட்டுறார். அதே விஷயம் எல்லோருக்கும் சாத்தியமானது. நீங்கள் எவ்வளவுதான் உங்களுடைய செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் அதில் வந்து பாதிக்கப்படாமல் நீங்கள் இருக்கணும். பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், எப்படி ஒரு தாமரை இலை நீரினால் பாதிக்கப்படுறது இல்லையோ, அதே மாதிரி ஒரு பக்தன் தன்னுடைய வெளி விவகாரங்கள்னால பாதிக்கப்பட மாட்டான். அதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். அதனால வெளியில இருக்கமோ உள்ள இருக்கமோ அதெல்லாம் நம்ம முக்கியம் கிடையாது. அசத்சங்கத்தை தியாகம் பண்ணணும். நம்மளுடைய உள் உணர்வுல நம்ம வந்து பக்தர்களுடைய சங்கத்துல ஆனந்தம் காணணும். இங்கே கிருஷ்ணர் சொல்றார் ரமந்தி, பக்தர்களுடைய சங்கத்துல நம்ம ஆனந்தம் காணணும், அபக்தர்களுடைய சங்கத்துல அல்லது பக்தர் அல்லாதவர்களுடைய சங்கத்தை நம்ம வந்து கூடிய மட்டும் ஒதுக்கணும். இதுதான் பக்தியில நம்ம முன்னேற்றம் பெறதுக்கு நமக்கு மிகவும் உதவியா இருக்கும். சில ரூப கோஸ்வாமி நமக்கு அறிவுரை சொல்றார் அவருடைய உபதேசாமிரதத்துல. அவர் சொல்றார், ஆறு விஷயங்கள் பக்திக்கு தடையா இருக்குங்கிறார், ஆறு விஷயங்கள் பக்திக்கு உதவியா இருக்குங்கிறார். தடையா இருக்கும்னு அவர் சொல்றார், அத்தியாகார பிரயாசஸ்ச பிரஜல்போ நியமாகிரக ஜனசங்கஸ்ச லௌல்யம் சட்பீர் பக்திர் வினஷதி. ஆறு விஷயங்கள் பக்தியை நாசம் பண்ணும்னு சொல்லப்படும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் தெரிந்து கொள்றது அவசியம். இந்த ஆறு விஷயங்கள் பக்திக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த ஆறு விஷயங்கள் ஒன்னொன்னையும் நான் விளக்கின்றேன் அப்படின்னா அது வந்து அதுவே இன்னைக்கு முடிஞ்சு போயிடும். அதனால அதை நான் விளக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, அத்தியாகார அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமா சொத்து சேர்க்கறது, இதெல்லாம் பிரயாச ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்களுக்காக ஆசைப்படுறது, பிரஜல்போ பௌதிக விஷயங்களை தவிர ஆன்மீக விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை பற்றி பேசுறது, நியமாகிரகா சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நியமங்களை விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கிறது, அதான் கடைபிடிக்காமல் இருக்கிறது இல்லை பெயருக்கு கடைபிடிக்கிறது. அப்புறம் ஜனசங்கா அப்படின்னா பௌதிகவாதிகளுடைய சங்கம். யார் வந்து பக்தியில் ஆர்வம் இல்லாமல் இருக்காங்களோ அத்தகைய நபர்களோட ஆழமாக நம்ம தொடர்பு கொள்வது, பக்தர்களோட நம்ம வந்து ஆழமான உறவை ஏற்படுத்திக்கணும், பக்தர்களோட நம்ம நெருக்கமான உறவை ஏற்படுத்திக்கணும். வெளியில இருக்கவங்களோட உறவு வந்து தாமரை மேல தாமரையில இருக்க தண்ணி மாதிரி இருக்கணும். பக்தர்களோட இருக்கக்கூடிய உறவு ரொம்ப நெருக்கமானதா இருக்கும். வெளியில உறவு அப்படின்னா வெளியில இருக்கும், ஆனா அந்த உறவு வந்து தாமரையில இருக்கக்கூடிய தண்ணீர் மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கணும். ஜனசங்கஸ்ட லௌல்யம் பேராசப்படுறது, இதெல்லாம் பக்தியை அழிக்கக்கூடியதுன்னு சொல்லுறாரு. அதே மாதிரி பக்திக்கு உதவி செய்யக்கூடியது, பக்தியை பிரசித்தி பெற செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி சில ரூப கோஸ்வாமி இன்னும் ஆறு விஷயங்களை சொல்றார். உற்சாக நிச்சயா தைரியா தத்தத் கர்ம பிரவர்த்தனா சங்க தியாகோ சத்தோ விருத்தி ஷட்பீர் பக்திர் பிரசித்தி. பக்தி பக்தியானது பிரசித்தி பெற்று விளங்கணும், பக்தி திறம்பட விளங்கணும், மிகவும் வளர்ச்சி பெறணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆறு விஷயங்கள் வேணுங்கிற உற்சாகம் வேணும். நிச்சயா நமக்கு இந்த பக்தி தொண்டில் கண்டிப்பாக நம்ம வந்து பக்குவம் அடைவோம் அப்படிங்கிற ஒரு உறுதி வேணும். தைரியா பொறுமை வேணும். உற்சாகா நிச்சயா தைரியா தத்தத் கர்ம பிரவர்த்தனா, பக்தி தொண்டில் எந்த செயல்கள்லாம் செய்யணும்னு சொல்கிறாங்களோ அந்த செயல்கள்லாம் நம்ம செய்யணும். சங்க தியாக, யார் வந்து பக்தி தொண்டில் இல்லையோ அத்தகைய நபர்களுடைய சங்கத்தை நம்ம தவிர்க்கணும். சத்தோ விருத்தி, முந்தைய ஆச்சாரியர்கள் என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். இந்த ஆறும் ஷட்பீர் பக்தீர் பிரசித்தி, பக்தியானது மிகவும் நல்லா வளர்றதுக்கு உதவியாக அமையும். அதனால இதை வந்து நம்ம கவனத்தை எடுத்துக்கணும். நம்ம பக்தர்களுடைய சங்கத்தை ஏற்றுக்கொள்ளணும், அதே சமயத்தில் பக்தர் அல்லாதவர்களுடைய சங்கத்தை கைவிடணும். இந்த ரெண்டுமே நடக்கணும். நம்ம வந்து பக்தர்களுடைய சங்கத்தை ஏற்றுக்கொண்டு அதே சமயத்தில் பக்தர் அல்லாதோர் சங்கத்திலையும் நம்ம வந்து ரொம்ப ஆழமாக இருந்தோம் அப்படின்னா அப்போ நம்ம பக்தியில் முன்னேற்றம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பக்தி தொண்டில் ஈடுபடும் போது பக்தருடைய சங்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்றதுல ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இருக்கும். பக்தருடைய சங்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்றது அதுக்கும் ரூபகோஸ்வாமி வழிவகை கொடுக்குறார். அவர் சொல்கிறார், ததாதி பிரதிகிருஹ்ணாதி பும்தே போஜேதே சைவ குஹ்யம் ஆக்கியாதி பிரிச்சதி ஷத்விதா பிரீதி லட்சணம். ஆறு விதமான பிரீத்தி லட்சணங்கள் பக்தர்களோட எப்படி உறவு கொள்றது அப்படின்னு சொல்லி சொல்ற. ததாதி பிரதிகிருகாதி, நம்ம பக்தர்கள்ட்ட ஒரு சில பொருள்களை கொடுக்கறது, பக்தர்கள்ட்ட பொருள்களை பெற்றுக்கொள்றது அப்படின்னா பொருள்கள் மட்டும் கிடையாது. நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட உறவு கொள்ளணும் அப்படின்னா, ஒரு உறவினர் உங்களுக்கு இருக்கார், ஒரு சொந்தக்காரர் இருக்கார், அவர்கிட்ட உங்களுடைய உறவு நல்லா வரணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கொடுக்கல் வாங்கல் அவர்கிட்ட இருக்கும், பணம் மட்டும் இல்லை, பொருள்களை கொடுப்போம் வருவோம். அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம், அவங்க நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயங்களை நம்ம சொல்லுவோம், அவங்களும் நமக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களை சொல்லுவாங்க. அப்படி செயல்படுறது மூலமாக அந்த உறவினர்களோட உறவு வலுப்பெறும். அதே மாதிரி தான் பக்தியிலையும், பக்தியில் நம்ம வந்து பக்தர்களோட பழகிறது, நமக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை பக்தர்கிட்ட கொடுக்கறது, பக்தர்கள் ஏதாவது பொருள்கள் கொடுத்தாங்கன்னா அதை பெற்றுக்கொள்கிறது, அப்புறம் நம்ம வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை பக்தர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்கிறது, பக்தர்களுக்கு நம்மளும் பிரசாதம் கொடுக்கறது, அப்புறம் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஏதாவது படித்தோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது புத்தகத்தில் படித்தோம், நமக்கு ஏதாவது புதுசாக கேட்டோம், நமக்கு ஏதாவது பக்தியில் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை பக்தர்கள்ட்ட சொல்கிறது, அதே மாதிரி மற்ற பக்தர்கள் பக்தியை பற்றி ஏதாவது சொல்லும்போது அதை நம்ம கேட்டுக்கிறது, இது எல்லாமே வந்து பிரீத்தி லட்சணம். பிரீத்தி அப்படின்னா அன்பு, அன்பு பரிமாற்றத்துக்கான அறிகுறிகள் லட்சணங்கள் அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்கிறார். இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ண வேண்டியது அவசியம். இப்படி நம்ம வந்து பக்தர்களோட சங்கத்தில் இருக்கும்போது பக்தர்களுக்கு நம்ம சேவை பண்ணுறோம். அப்படி பக்தர்களுக்கு சேவை பண்ணும்போது பகவான் அதனால் திருப்தி அடைகிறார். பக்தர்களோட சங்கம் கொள்வது அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழக முடியாது. நம்ம வந்து ஒரு சிலர்கிட்டருந்து விஷயங்களை கேட்டுக்கிறதுல ஆர்வம் காட்டணும், ஒரு சிலருக்கு விஷயங்களை கொடுக்கறதுல ஆர்வம் காட்டணும், ஒரு சிலர்கிட்ட விஷயங்களை பரஸ்பரம் பரிமாறிக்கிறதுல ஆர்வம் காட்டணும். ஒரு பக்தர்கள் பல்வேறு நிலைகளில் இருக்காங்க. உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்டருந்து நம்ம கேட்கறதுக்கு பார்க்கணும். சமநிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட நம்ம வந்து நமக்கு என்ன தெரியுமோ சொல்லலாம், அவங்களுக்கு என்ன தெரியுமோ நம்ம கேட்டுக்கலாம். நம்மளை விட கொஞ்சம் புதிதாக வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லித்தரதுக்கு பார்க்கணும். இப்படி நம்ம பக்தி தொண்டில் சங்கம் கொள்ள முடியும் ஒருவரை ஒருவர். அந்த சங்கமானது நமக்கு முக்தி பெறது வழி கொடுக்கும். மகத் சேவம் ஆகூர் மகத்வார மகத் சேவம் துவாரம் ஆகூர் விமுக்த ஸ்தமோ துவாரம் யோசித்தம் ஷங்கி சங்கம் மகந்தஸ்தே சமச்சித்த பிரசாந்த விமன்யவோ சுகுருத்த சாதவோயே. சிலர் ரிஷபதேவ் சொல்றார், மகத் சேவம் நம்ம பக்தர்களுக்கு செய்யக்கூடிய சேவை துவாரம் ஆகூர் விமுக்த, நமக்கு வந்து முக்தி பெறதுக்கான துவாரம், முக்தி பெறதுக்கான கதவை நமக்கு திறந்து வைக்கும். தமோ துவாரம் யோசித்தம் சங்கி சங்கம், அதுவே நம்ம வந்து யார் வந்து பெண்களோடையும் காமத்து மேலையும் ஆர்வமுடைய நபர்களாக இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம சங்கம் கொண்டோம் அப்படின்னா அது தமோ துவாரம், அது வந்து நரகத்தினுடைய கதவுக்கு நமக்கு திறந்து வைக்கும். அதனால மகத் சேவத்தில் ஈடுபடணும், அதாவது பக்தர்களுடைய சேவையில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி ரிஷபதேவர் நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். அது ரொம்ப முக்கியம். நம்ம மற்றவர்களுடைய மற்றவர்களோட உறவு கொள்ளும் போது நமக்கும் அதே மாதிரி ஆசைகள் தான் வரும். பகவான் கிருஷ்ணர் கீதையில் வர்ணிக்கிறார், எப்படி ஒருத்தன் வந்து பக்தி தொண்டிலிருந்து கீழே விழறான் அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லும்போது அவர் சொல்றார், சஞ்சா சஞ்சாயத்தே காம், ஒருத்தன் எந்த பொருளோட தொடர்பு கொள்றானோ, எந்த நபர்களோட நம்ம அதிகமாக தொடர்பு கொண்டோம் அப்படின்னா அதன் மூலமா நமக்கு ஆசை வந்துடும். அதனால அத்தகைய நபர்களோட இருக்கக்கூடிய தொடர்புகளை வந்து நம்ம கூடிய முறைக்கும் குறைத்துக்கொள்ள பார்க்கணும். அதே மாதிரி பக்தர்களோட இருக்கக்கூடிய தொடர்புகளை, பக்தர்களுக்கு சேவை பண்றத நம்ம வந்து அதிகப்படுத்திக்க பார்க்கணும். மகத் சேவம் துவாரம் ஆகூர் விமுக்தஸ், அது மூலமா நமக்கு வந்து முக்திக்கான கதவு திறக்கப்படுது. இதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தமோ துவாரத்துக்கு தான் போயிடுவோம். நம்ம யாரும் தமோ துவாரத்துக்கு போகிறது விருப்பப்படலை. அதனால நம்ம மகத் சேவத்தில் ஈடுபடணும். அத்தகைய மகாத்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மகந்தஸ்தே சமச்சித்த, அவங்க வந்து அவங்களுடைய இதயத்தில் சம, இது வந்து உத்தம, யார் வந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்காங்களோ அத்தகைய பக்தர்களுடைய அறிகுறிகள் இங்கே சொல்லப்படும். அவர் வந்து தன்னுடைய மனதில் வந்து எல்லாரையும் சமமாக பார்ப்பார், அவருக்கு யாரும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க, அவர் எல்லோருக்குமே நண்பராக இருப்பார். இப்படி பக்தர்களுடைய அறிகுறிகள் சொல்லப்படும். இது மூலமாக நம்ம பக்தர்களை உணர்ந்து கொள்ளணும். பக்தர்கள் அப்படிங்கிறவங்க யார் பக்தர்கள், நான் முதல்ல சொன்ன, யார் ஒருத்தர் வந்து அசத் சங்கத்தை தியாகம் பண்ணுறானோ அவன் வைஷ்ணவன். அதுக்கடுத்து சைத்தன்ய மகாபிரபுட்ட மறுபடியும் அவர் வந்து கேட்டார், வைஷ்ணவனை எப்படி தெரிஞ்சுக்கிறது. அப்போ அவர் சொன்னார், யாரெல்லாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரன் ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் வைஷ்ணவர்கள். அப்புறம் மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு வந்து கேட்டார், வைஷ்ணவர்களுக்கு என்ன அறிகுறி. அப்போ அவர் சொன்னார் சைத்தன்ய மகாபிரபு, யாரெல்லாம் தொடர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வைஷ்ணவர்கள். அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு வந்து கேட்டார், யாரெல்லாம் வைஷ்ணவர்கள். அப்போ சொன்னார் சைத்தன்ய மகாபிரபு, யாரெல்லாம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் வைஷ்ணவர்கள்னா. ஸோ இதெல்லாம் வைஷ்ணவர்களில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகள் அங்கே சைத்தன்ய மகாபிரபு அதன் மூலமாக சொல்லி கொடுக்குறாரு. நம்ம அந்த மாதிரி வைஷ்ணவருடைய சங்கத்தில் ஈடுபட்டுக்குவோம். யாரெல்லாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிக்கிறாங்களோ அத்தகைய குறைந்தபட்சம் அத்தகைய நபர்களுடைய சங்கத்திலேயாவது நம்மளை வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும். தொடர்ந்து ஜபம் பண்ணுறாங்களா அவங்களுடைய சங்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே போயிடுவோம். இதுதான் ஒரு பக்தனுக்கு அழகு. நம்ம வந்து ஒரு சிலர் ரொம்ப காலமாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஏதோ கோயிலுக்கு வர்றாங்க அப்படிங்கிறதுனால மட்டும் பக்தராயிட முடியாது, இல்லை ஏதோ நினச்சா ஜபம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால மட்டும் பக்தராயிட முடியாது. பக்தன் அப்படிங்கிறவன் எவன் ஒருத்தன் வந்து மச்சித்தா, இங்கே கிருஷ்ணன் சொல்கிறார், எவன் ஒருத்தன் தன்னுடைய சித்தத்தில் தன்னுடைய இதயத்தில் எவனுடைய சிந்தனை எப்போவுமே எண்ணில் மூழ்கி இருக்கோ, எவனுடைய சித்தம் எவனுடைய இதயம் எப்போவுமே எண்ணில் மூழ்கி இருக்கோ அத்தகைய நபர்கள் பக்தர்கள். அத்தகைய பக்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவாடி கொள்வார்கள், கிருஷ்ண பக்தியை பற்றி பேசிக்கொள்வாங்க. இது வந்து ஏதோ நம்ம வந்து வெட்டி நாயன் கதை பேசின்னு இருப்பாங்களே ஊரில் அந்த மாதிரி கிடையாது. இது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்கும், அரச மரம் இருக்கும், அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் உட்காந்து கதை பேசின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி கதை பேசின்னு இருக்கிறது இல்லை நம்ம இங்கே இருக்காங்க. இங்கே வந்தோம் அப்படின்னா பகவானை பற்றி பேசணும். நம்மளும் இங்கே வர்றோம் குழுமுறோம், ஓகே ஊரில் கதை என்னாச்சு, அரசியல் நிகழ்ச்சி என்னாச்சு, சினிமா நிகழ்ச்சி என்னாச்சு, கிரிக்கெட் நிகழ்ச்சி என்னாச்சு, இதை பற்றி பேசுறது கிடையாது வைஷ்ணவ சங்கம். பல நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அப்படி கூட போயிடும், அப்படி போயிடுச்சு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து வைஷ்ணவ சங்கத்தில் இல்லைங்கிறது. ஒரு சில நேரங்களில் வைஷ்ணவர்கள் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவங்க ஒழுங்காக கேட்கல அப்படின்னா. ஒவ்வொரு எந்த வைஷ்ணவர்கள்ட்ட நம்ம தொடர்பு கொள்கிறோமோ அந்த வைஷ்ணவர்கள் அவங்களும் முறையாக பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு வைஷ்ணவர்கிட்டருந்து கேட்குறோம் அப்படின்னா அந்த வைஷ்ணவம் முறையாக கேட்கக்கூடியவராக இருக்கணும், அவர் பக்தியில் நிலை பெற்றவராக இருக்கணும். பக்தியில் நிலை பெற்றவராக அவர் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து நம்ம பக்தியில் உயர்வு பெற முடியாது. நம்ம வந்து ஒருத்தர்ந்து கேட்குறோம் அப்படின்னா அவர் வந்து சொல்லக்கூடிய அவர் ஒழுங்காக கேட்டிருக்கிறாரா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அதனால தான் சொல்லப்படுது நம்ம வந்து பக்தர்களுடைய சங்கத்தில் ஈடுபடும் போது எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனமாக இருக்கணும். சும்மா இந்த நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய செய்திகளை வந்து நம்ம விவாதிக்கிறது கிடையாது. பக்த சங்கம் ஊரில் யா ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது கிடையாது பக்த சங்கம். பக்த சங்கம் அப்படிங்கிறது பகவானை பற்றி பேசாது. இங்கே கிருஷ்ணன் சொல்கிறார், மச்சித்தா மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதையந்தஸ்ச மாம் நித்தியம். எதை பற்றி கதையந்த, எதை பற்றி உரையாடுறாங்க, எதை பற்றி நித்தியம், எதை பற்றி நித்தியமாக உறவாடுறாங்க, மாம் என்னை பற்றி கிருஷ்ணன் சொல்கிறார். நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி விட்டுட்டு மித்ததெல்லாம் வைஷ்ணவ சங்கம் நினச்சி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு இந்த பக்தி செடி வளர்றதுக்கு பலன் அளிக்காது. நம்ம பக்தருடைய சங்கம் கிடைக்கிறது மிகவும் அரிது, அதே சமயத்தில் அந்த சங்கத்தில் நம்ம வந்து முறையாக பயன்படுத்திக்கணும். பல பக்தர்கள் நான் பார்க்குறேன், பார்த்துருக்கோம், அவங்க வருவாங்க ரொம்ப நேரம் பேசுவாங்க ஊர் கதையை, எங்கிட்டே வந்து பேசுவாங்க, அப்படியே பிரபு அது அங்கே என்ன ஆச்சு இங்கே என்ன ஆச்சு மணிக்கணக்கில் பேசுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் நான் வந்து கூடிய மட்டும் அவங்க அந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே அதை வந்து ஏதாவது ஆன்மீக சம்மந்தமாக திருப்புறதுக்கு பார்ப்பேன். அப்படி ஆன்மீக சம்மந்தமாக திருப்பினாரி 10 நிமிஷத்தில் ஆள் எஸ்கேப் பண்ணுவோம். இது நம்ம நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் அப்படியே அந் அரை மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க, சரி கேட்போம் அட போப்பா அழுத்து போச்சு, சரி கிருஷ்ணரை பற்றி பேசலாம்னு சொல்லி அவங்க சொல்கிற விஷயத்துலேயே அப்படியே கொஞ்சம் நைஸாக நழுவி கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போனோம்னா போதும். ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு நம்ம எப்படி இவங்க பேசுகிறாங்க எப்படா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிருஷ்ணரை பற்றி பேச ஆரம்பிக்கலாம்னு நம்ம காத்துட்டு இருப்போம். இல்லை அவன் வந்து கிருஷ்ணர் இல்லாத விஷயங்களை பேசினா அப்படின்னா நம்ம வந்து விலகிறதுக்கு தயாராக இருப்போம். அதே மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ கிருஷ்ணரை பற்றி பேசுகிறான்னா நம்ம ஒதுங்கிடலாம். ஈவன் பக்தர்கள்ட்டே நான் பார்த்துருக்கேன், பல பக்தர்கள் மணிக்கணக்கில் பௌதிக விஷயங்களை பேசுறதுக்கு தயாராக இருப்பாங்க. கிருஷ்ணரை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்லியிருக்காது, பாகவத்தில் சொல்லியிருக்காது, அதை பற்றி பேச வர்றோம் அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஆர்வமே இல்லாமல் போயிடும். அப்படி ஆர்வம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. பிரபுபா ஒரு தடவை சொல்லார், பக்தன் அப்படிங்கிறவன் வந்து பகவதம் பகவத்கீதா இதை பற்றி படிக்கக்கூடியவன். ஒரு தடவை பிரம்மானந்த மகாராஜ், அவர் அப்போ சன்னியாசி கிடையாது, இப்போ அதுக்கு முன்னாடி அவர் ஒரு தடவை பிரபுபாட்டை பேப்பர் படிக்கணும், செய்தித்தாள்களை நான் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னப்ப பிரபுபாத் பல நேரங்களில் பல பக்தர்கள், பிரம்மானந்த அவர் மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் பல பக்தர்கள் ஸ்ரீல பிரபுபாட்டை பேசும்போது அவர் வந்து அதை வந்து முக்கியத்துவமே கொடுக்கல. அதுவும் ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது அப்படின்னா விவாதிக்கலாம். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதெல்லாம் முக்கியமான விஷயமோ அதெல்லாம் பக்தர்களுக்கு முக்கியமான விஷயம் கிடையாது. பகவான் கிருஷ்ணர் கீதையிலே சொல்கிறார், எப்போ ஒரு பக்தன் வந்து பௌதிக மக்கள் எதுலெல்லாம் ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்களோ அந்த விஷயங்களில் பக்தன் வந்து தூங்குவான். பக்தன் எந்த விஷயங்களில் ஆர்வமுடையவராக இருக்கானோ அந்த விஷயங்களை வெளியில் இருக்கவங்க விழிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் வெளியில் இருக்கவங்க வந்து செய்திகளை நாட்டு நடப்பு, அதுவும் இப்போல்லாம் லோக்சபா தேர்தல் வருது, இதை பற்றியே பார்த்தா பொழுது நிற்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. செய்தித்தாளை எடுத்தோம் அப்படின்னா பக்கம் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கத்து வரைக்கும் ஏதாவது ஒரு செய்தி இதை பற்றியே இருந்துருக்கும். எத்தனையோ தேர்தல் வந்தது, எத்தனையோ தேர்தல் போனது, அந்த விஷயங்களை முற்றிலுமாக நான் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லலை. அதுவும் குறிப்பாக வெளியில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அது வந்து பக்தர்களுடைய சங்கத்தில் வந்து விவாதிக்கணுமா என்ன? அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் வருவாங்க கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்படி வரும்போது இந்த செய்தித்தாள்கள்லாம் பற்றியா விவாதிக்கணும், நம்ம பகவானை பற்றி விவாதிக்கணும். அப்படி பகவானை பற்றி நம்ம விவாதிக்கும் போது நம்ம வந்து பக்தியில் முன்னேற்றம் பெற முடியும். இல்லை இந்த ஜட வஸ்துக்களை பற்றி நம்ம பௌதிகவாதிகளை பற்றி நம்ம விவாதிச்சுட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளும் பௌதிகவாதியாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து கிருஷ்ணன் சொல்கிற மாம் நித்தியம், என்னை பற்றி நித்தியமாக உறவாடுறான், பகவான் கிருஷ்ணரை பற்றி நம்ம உறவாடணும். இதில் வந்து நம்ம கவனமுடையவராக இருக்கணும். ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய புலன் இன்பத்துக்காக தான் இருக்குது. அவங்க வந்து பைத்தியம் முடிச்சு அலைகிறாங்க. ரிஷபதே மறுபடியும் சார், நூனாம் பிரமத்த குருத்தே விகர்மா எதீந்திரிய பிரீத்தையோ ஆப்னோத்தி நசாது மண்ணிய யத ஆத்மனோயம் அசன் அப்பி கிளேஷத ஆஷ தேகம். அவர் சொல்றார், நூனாம் பிரமத்த குருத்தே விகர்மா, மக்கள் வந்து பைத்தியம் முடிச்சு அலைகிறாங்க. பிரமத்த பைத்தியம், ரொம்ப பைத்தியம். எதில் அப்படின்னா தவறான செயல்கள் செய்யறதுல, பாவ காரியங்கள் செய்யறதுல, விக்கர்மம் பாவ காரியங்கள் செய்யறது. அவன் வந்து தன்னுடைய புலன் இன்பத்திலேயே தான் மூழ்கி கிடக்கிறான். அவன் மறுபடியும் இந்த உடலை எடுத்துகிட்டே இருக்கான். இந்த உடல் தான் நான் நினச்சிட்டு இருக்கிறனால வெளியில் இருக்க யாரெல்லாம் பக்தர்கள் இல்லையோ அவங்க வந்து இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்லேயே மூழ்கின் இருக்காங்க. இது வந்து என்ன சாது மண்யே, இது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. புத்திசாலிகள் இதில் ஈடுபட மாட்டாங்கங்கிற, நம்ம புத்திசாலிகளாக இருக்கணுமா முட்டாள்களாக இருக்கணுமா? கண்டிப்பா புத்திசாலிகளா இருக்கிறதா எல்லாரும் விருப்பப்படுறோம். அப்ப நம்ம ஏன் பௌதிகமான புலனின்ப விஷயங்களில் ஈடுபாடு உடையவர்களா இருக்கணும்? அத்தகைய ஈடுபாடுகளை நம்ம வந்து கூடிய வரைக்கும் துண்டிச்சிடணும். பௌதிக ஈடுபாடுகளை விட்டுட்டு பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கணும். பக்தருடைய சங்கத்தையும் நான் முதலே சொன்ன மாதிரி முறையா எடுத்துக்கணும். பகவானை பத்தி பேசுறதுல ஈடுபடணும். சும்மா ஊர் நடப்பு பேசுறது, வெளியில கதை பேசுறோம் அதை விட்டுட்டு உள்ள வந்து கதை பேசுறது கிடையாது. வெளியில் கிராமிய கத்தா பேசப்படும், நம்ம வந்து கிருஷ்ண கத்தா பேசணும். அப்படி கிருஷ்ண கத்தா கேட்கும், கிருஷ்ண கத்தாவை பற்றி கிருஷ்ணர் சொன்ன விஷயங்களை பற்றி கேட்கும்போது தான் பகவத்கீதை பாகவதம் இதை நம்ம கேட்கும்போது தான் நம்ம பக்தியில் முன்னேற்றம் பெற முடியும். சரியா? அதனால் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் இந்த கிருஷ்ண பக்தி தொண்டில், பக்தருடைய சங்கத்தை முறையாக ஏற்றுக்கொள்றதில். இங்கே நமக்கு எல்லாருக்குமே ஸ்ரீல பிரபுபாத் தான் வாய்ப்பு கொடுத்தார். பல நேரங்களில் ஸ்ரீல பிரபுபாத் வந்து ரொம்ப சவால் விடக்கூடிய விதத்தில் பேசுவார். நாங்கள் வந்து உலகத்தில் உலகம் மொத்தத்தையும் மாற்றுறதுக்காக இந்த இயக்கம் இருக்குங்க. இந்த இயக்கம் ஸ்ரீல பிரபுபாத் ஆரம்பித்தது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் கொடுக்கறதுக்காக கிடையாது, உலகம் மொத்தத்துக்கும் கொடுக்கறதுக்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் இந்த கிருஷ்ண பக்தியை கொடுக்கணுங்கிறதுக்காக. அதுக்காக தான் இந்த மாதிரி கோயில்கள்லாம் நமக்கு வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த வாய்ப்பை வந்து நம்ம முறையாக பயன்படுத்திக்கணும். அதுவும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு வந்து உங்களால் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். நீங்கள் ஒரு விதத்தில் ஜெயகோபிநாத் பிரபு இங்கே அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக இருக்கார். ரொம்ப நிபுணர் பக்தி தொண்டில். அவருடைய வழிகாட்டுதலை நீங்கள் எடுத்துக்கும் போது நீங்கள் பக்தி தொண்டில் முன்னேற்றம் பெற முடியும். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? டூ ஏர்லி ஆர் இட்ஸ் லேட்? ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன் சில பேருக்கு பக்தி வரமாட்டேங்குது? நல்ல கேள்வி. பக்தி யாருக்கும் ஒரு விதத்தில் சொன்னோம் அப்படின்னா வரணுங்கிறதே கிடையாது, ஏன்னா எல்லோருக்கும் ஏற்கனவே இருக்கு. ஆனால் அதை வந்து புதுப்பித்து கொள்ளணும், ஏன்னா எல்லாருமே கிருஷ்ணருடைய அம்சம். பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், மமை வாம்ச ஜீவலோகம், இந்த ஜீவன்கள் எல்லாருமே என்னுடைய அம்சங்கிறார். ஸோ எல்லாருமே கிருஷ்ணருடைய அம்சம். பகவான் சைத்திர மகாபிரபு சொல்கிறார், ஜீவரோ சொரூபோய் கிருஷ்ணர் நித்யதாஸ், ஜீவனுடைய சொரூபம் ஜீவாத்மாவினுடைய உண்மையான நிலை கிருஷ்ணருக்கு நித்தியமாக சேவை பண்ணுறது. அதனால எல்லோருக்குமே பக்தி இருக்கு, ஆனால் அதை வந்து வளர்த்துக்கொள்ளணும். அதுக்கு வந்து வாய்ப்புகளை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். இன்னொரு விதத்தில் சொன்னால், ஸ்ரீ ரூப கோஸ்வாமி உதாரணம் கொடுக்குறார் பக்தி ரசாமிரத சிந்துவில், ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து நடக்கிறதுக்கான சுபாவம் அதுக்குள்ளார இருக்குது, ஆனால் அதுக்கு பயிற்சி கொடுத்தாகணும் நடக்கிறதுக்கு. அதே மாதிரி பக்தி அப்படிங்கிறது உள்ளே இருக்குது, அதை வந்து நம்ம பயிற்சி கொடுத்தாகணும். அது மாதிரி தான் சில பக்தி சிதான் சரஸ் தாக்கர் சொல்வார், ஒரு நாத்திகன் கூட வைஷ்ணவன் தான் அவனுடைய சொரூப நிலையிலேருந்து பார்க்கும்போது, ஆனால் அவனுடைய தற்காலிக நிலையில் அவனுடைய தற்போதைய நிலையில் அவன் வந்து வைஷ்ணவனாக செயல்படாமல் இருக்கான். அதனால அவனுக்கு வந்து அவனும் வைஷ்ணவன் ஆகிறதுக்கு முயற்சி செய்யக்கூடியது தான் இன்னொரு வைஷ்ணவனுடைய அழகு. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், ஸ்ரீல பிரபுபாதர் உலகம் முழுக்க இந்த கிருஷ்ண பக்தியை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இயக்கத்தை ஏற்படுத்தினார். அதை நம்ம வந்து முறையாக பயன்படுத்திக்கணும், அப்படின்னா நம்மளும் பயன்படுத்திக்கணும், மற்றவங்களும் பயன்படுத்திக்கிறதுக்கு வழிவகை பண்ணணும். சைத்தன்ய மகாபிரபு மேலும் சொன்னார், பாரத பூமித்தே மனுஷ ஜென்ம ஹோயில ஜென்ம சார்த்தக கரிகர பிரபுபகார், யாரெல்லாம் இந்த பாரத பூமியில் பிறந்திருக்காங்களோ அவங்க எல்லாரும் பாரத பூமித்தே மனுஷ ஜென்ம, யாரெல்லாம் மனுஷ ஜென்மம் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஜென்ம சார்த்தக கரி, தங்களுடைய ஜென்மத்தை தங்களுடைய பிறப்பை வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு இந்த கரி கழோ பரோபகார் பரோபகாரம் பண்ணும், மற்றவங்களும் தங்களுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துறது உதவி பண்ணும். நமக்கு வந்து நம்ம தினமும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய திருநாமத்தை சொல்லி பகவானுடைய பற்றிய விஷயங்களை பகவத்கீதை பாகவதம் போன்ற விஷயங்களை நம்ம படிச்சுட்டு நம்ம வந்து பக்தருடைய சங்கத்தை ஏற்றுக்கொண்டு பிரசாதம் எடுத்துட்டு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியத்தை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பக்குவப்படுத்திக்கிறோம். ஜென்ம சார்த்தக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பக்குவப்படுத்திக்கிறோம். அதே சமயத்தில் பரோபகாரமும் பண்ணணும், நம்ம வந்து மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும். நம்ம அப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகும்போது அவங்களும் பக்தி அடைவாங்க. பக்தி அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு சொல்லி ஸ்ரீல ரூபகோஸ்வாமி மேலும் விளக்குறார். பக்தி ரசாம சிந்துல அவர் சொல்கிறார், நம்ம வந்து ஒருத்தன் ஆரம்பத்தில் ஒருத்தனுக்கு நம்பிக்கை கிடைக்குது, ஸ்ரத்தா, முதல்ல ஸ்ரத்தா கிடைக்குது, ஆதோ ஸ்ரத்தா தத்த சாது சங்கா அப்படிங்கிறார். முதல்ல ஒருத்தருக்கு வந்து நம்பிக்கை வருது பகவான் மேலே, பகவான் பக்தியில் ஈடுபடுறதுக்கு ஒருத்தருக்கு நம்பிக்கை கிடைக்குது. அந்த நம்பிக்கை வரும்போது பகவான் அவனுக்கு சாது சங்கத்தை ஏற்படுத்துகிறார். அப்படி சாது சங்கம் கிடைச்சதுக்கப்புறம் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். அதனால நம்மளுடைய பணி என்னன்னா ஒருத்தனுக்கு வந்து சாது சங்கத்தை கொடுக்கறது தயாராக இருக்கும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே நம்பிக்கை இருக்கும், அப்படி நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நம்ம போய் நம்மளுடைய சாது சங்கத்தை கொடுத்தோம் அப்படின்னா அந்த நபர்கள் உடனடியாக பக்தியை ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய பணி என்னன்னா எத்தகைய நபர்கள்ட்டெல்லாம் அந்த ஸ்ரத்தா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்ரத்தா யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய சங்கத்தை கொடுக்கும்போது அவங்களும் பக்தியர்கள் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. சரி, நீங்க ஸ்ரத்தா இருக்கிறவங்கள பத்தி பேசுறீங்க, ஸ்ரத்தா இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்ரத்தாவை கொடுக்கணும். யார் வந்து நம்பிக்கை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாது சங்கத்தை கொடுக்கணும், யார் நம்பிக்கை இல்லாதவங்க இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? சாது சங்கத்தை கொடுக்கறதுக்கும் சரி, இந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கும் சரி, ஸ்ரீல பிரபுபாத் நமக்கு மூணு வழிமுறைகளை கொடுத்துருக்காரு. நிறைய வழிமுறைகள் இருக்குது, குறிப்பாக முக்கியமாக மூன்று வழிமுறைகள் கொடுத்துருக்காரு. ஒன்று என்ன அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகத்தை விநியோகம் பண்ணுறது. ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகத்தை நம்ம விநியோகம் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த புத்தகத்தை நம்ம விநியோகம் பண்ணும்போது நமக்கு தெரியும் யாருக்கு ஏற்கனவே ஸ்ரத்தா இருக்கோ அவன் உடனே புத்தகத்தை வாங்குவான், அவன் படிப்பான், பக்தனாவான். அப்போ ஏற்கனவே ஸ்ரத்தா இருக்கவனுக்கு நம்ம வந்து வழிவகை கொடுக்குறோம் இந்த புத்தக விநியோகத்தில் ஈடுபடுறது மூலமாக. அதன் மூலமாக அந்த ஜீவனுக்கு வந்து பக்தியை கொடுக்கறதுக்கு நம்ம வந்து பரோபகாரம் பண்ணுறோம். அப்புறம் ஸ்ரீல பிரபுபாதர் நகர் சங்கீர்த்தனம் பண்ணாங்க, இன்றைக்கி பண்ணிங்களா? இன்றைக்கி எல்லோரும் நகர் சங்கீர்த்தனம் போயிட்டு வந்தீங்க. நகர் சங்கீர்த்தனம் பண்ணுறது மூலமாக என்ன பலன்? எத்தனையோ ஜீவன்கள் யாருக்கெல்லாம் ஸ்ரத்தா இருக்கோ அவங்கெல்லாம் பக்தருடைய சங்கத்தை நம்ம போய் கொடுக்குறோம். அப்படியே ஸ்ரத்தையே இல்லாட்டியும் அவனுக்கு ஸ்ரத்தா உற்பத்தி ஆகும். பகவானுடைய நாமத்தை கேட்கறது மூலமா, பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து கேட்கறது மூலமா நம்ம எத்தனையோ நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் பண்ணி அது மூலமா வராங்க பார்த்தீங்களா. ஏதோ ஒரு தடவை வராங்க, ரெண்டு தடவை வராங்க, இல்லை கோயிலுக்கே வராதவங்க வெளியில நம்ம போய் அவங்களுக்கு பகவானுடைய நாமத்தை கேட்க வைக்கிறோம். அப்படி கேட்க வைக்கிறது மூலமா அவனுக்கு ஸ்ரத்தா வரும். அப்படியே படிப்படியாக அவனுக்கு ஸ்ரத்தா ஓரளவுக்கு சேர்ந்து அவனுக்கு ஸ்ரத்தா வர்றதுக்கு முன்னாடி அது வந்து சுக்குருத்தின்னு சொல்லுவாங்க. அந்த சுக்குருத்திலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் அவனுக்கு. அந்த சுக்குருத்திலாம் சேர்ந்தறியும் அவனுக்கு வந்து ஸ்ரத்தா கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கை கிடைச்சதுக்கப்புறம் அவனுக்கு பக்தருடைய சங்கத்தை அவன் வந்து தீவிரமாக ஏற்றுக்கொள்வான். பக்தருடைய சங்கத்தை எடுத்துட்டான் அப்படின்னா அப்போ அவன் வந்து பக்தி தொண்டனுடைய செயல்களில் ஈடுபட ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து படிப்படியாக பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைவான். இதுதான் வழிமுறை. இது வந்து ரொம்ப விஞ்ஞானபூர்வமானது. எல்லாரும் வர்றாங்க, ஒரு சிலர் வர்றாங்க, ஒரு சிலர் வர்றதில்லை. ஏன்னா காரணம் இதுதான், அவங்களுடைய நம்பிக்கை வேறுபட்டு இருக்கு, அவங்களுடைய சுக்குருத்தி வேறுபட்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய பணி என்ன அப்படின்னா, யார் ஒருத்தவங்க வந்து இந்த கிருஷ்ண பக்திங்கிற ஒரு அரிய வாய்ப்பு கிட்டி இருக்கோ அவங்க வந்து இந்த அரிய வாய்ப்பை மற்றவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த புத்தக விநியோகத்தில் ஈடுபடுறோம், நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுறோம், பிரசாத விநியோகத்தில் ஈடுபடுறோம். பகவான் இப்போ நம்ம நிறைய இடங்களில் போய் பிரசாதம் கொடுப்போம். பிரசாதம் கொடுக்கும்போது எல்லாரும் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு முன்னோருவாங்க. பிரசாதம் அப்படிங்கிறது பகவானுடைய கருணை, அது உள்ளே போய் அவனை தூய்மைப்படுத்தும். அதனால தான் நம்ம வந்து பிரசாத விநியோகத்தில் ஈடுபடுறோம். இந்த மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக ஸ்ரீல பிரபுபாதர் வலியுறுத்தினார். நம்ம இந்த உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தியை பரப்புறது. என்னுடைய குருமாராஜ் சில பக்தி வித்தி விகாஸ் சுவாமி அவர் ஒரு தடவை இந்த மூன்று விஷயங்களை ஒப்பிட்டார் திருசூலத்தோட. நம்ம வந்து மாயைக்கு எதிராக போர் தொடுக்கிறோம், மாயை வந்து திருசூல் வச்சிருக்கு. மாயா வந்து அத்தியாத்மிக, அதிபௌத்திக, அதிதெய்விக அப்படின்னு மூன்று இது வச்சிருக்கு, இல்லை சத்வ ரஜோ தமா அப்படின்னு சொல்லி மூணு திருசூல் வச்சுட்டு அது மூலமாக நம்மளை தாக்குது. நம்ம மாயாவோட போர் தொடுக்கணும், நம்ம கிட்ட திருசூல் இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திருசூல் பிரபுபாதருடைய புத்தகங்கள், பிரபுபாதருடைய இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், பிரசாத விநியோகம். இதை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தர் ஆகும். வேற ஏதாவது கேள்விதா?
ஒருத்தர் பக்தன் ஆயிடுறோம், ஒரு மனைவி பிள்ளைங்க எல்லாம் வந்து பக்தன் ஆக முடியும்,
நம்ம வந்து பக்தர்கள் ஆயிடுறோம், குடும்ப உறுப்பினர்கள் பக்தர்கள் ஆகிறது கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? அவங்களோட நம்ம வந்து சங்கம் கொள்றோமே, அவங்களோட நம்ம வந்து கூட தான் இருந்தாகணும். அப்போ அது வந்து பக்தியில் எனக்கு பாதகமாக இருக்குமா, எப்படி இருக்கும்? ஒரு நல்ல கேள்வி, நடைமுறையில் எல்லோருக்கும் உதவக்கூடிய ஒரு கேள்வி. நம்ம பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் பக்தர் ஆகிடுவார், குடும்பத்தில் மற்றவர்கள் பக்தர்கள் ஆக மாட்டாங்க. இது வந்து பொதுவாக இப்படி தான் பண்ணணும்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையும் வெவ்வேறு, ஒரே மாதிரி எல்லா குடும்பமும் இருக்கிறது கிடையாது. அதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளை வந்து நம்ம பக்தர்களுடைய சங்கத்தில், பக்தர்களுடைய தனிப்பட்ட விதத்தில் அவங்ககிட்ட அறிவுரை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது உச்சிதமானது. இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி பொதுவாக நம்ம ஒரு சில வழிமுறைகளை கொடுக்கலாம். ஆனால் அது எல்லோருக்கும் பொருந்தும்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழ்நிலைகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தெளிவாக ஒரு பக்தர்கிட்ட நம்ம எடுத்து சொல்லி அவங்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது உகந்தது. குறிப்பாக நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலும் ஒருத்தர்கள் பக்தர் ஆனாங்க அப்படின்னா மற்றவர்களும் காலப்போக்கில் பக்தர் ஆவாங்க. அவங்க அதை வந்து பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு பெரிய ரகலை பண்ணாமல் இருக்காத பட்ச ரகலை பண்ணாமல் இருந்தாங்கன்னா, நிறைய நேரங்களில் ஏன் பக்தர் ஆகுறாங்க அப்படின்னா, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பக்தராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் குழந்தைகள், மகன், மனைவி இவங்கெல்லாம் பக்தர்களாக இல்லை அப்படின்னா அவங்கள நீங்கள் வந்து இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிகிட்டு வரலாம். அப்போ அவங்களுக்கு வந்து அதிகமாக ஆர்வம் இல்லாட்டி கூட கேட்பாங்க, வாரம் வாரம் வராட்டி எப்படியோ ஒரு நாள் வருவாங்க, எங்கேயோ ஒரு தடவை வந்துருவாங்க, பக்தருடைய சங்கத்தை எடுத்துப்பாங்க, பகவானுடைய நாமத்தை கேட்பாங்க, பிரசாதம் சாப்பிடுவாங்க, பகவத் கதையை கேட்பாங்க. ஸோ இதை பற்றி இதெல்லாம் நடக்கும்போது படிப்படியாக அவங்களுக்கு வந்து அந்த சுக்குருதி வரும். இல்லை வாரம் வாரம் இல்லையா, ஜென்மாஷ்டமி, ரத்த யாத்திரா இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிகிட்டு போங்க, தினமும் வீட்டில் பிரசாதம் கொஞ்சம் பண்ணி அவங்களுக்கும் பிரசாதம் கொடுக்கலாம். பெற்றோர்கள் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் பக்தராக இருப்பாங்க, குழந்தைகள் வந்து பக்தரே பக்தி ஆர்வமே இல்லாமல் இருக்கலாம், பிரசாதம் கொடுங்க தினமும் பக்தர்கள் ஆவாங்க காலப்போக்கில். சரி சரியா, முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பேசின விஷயங்கள்லேருந்து கேள்வி கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் அஸ்ரீல பிரபுபாத் உபன்யாசங்களில் கொடுத்துருக்கக்கூடிய விதிமுறை. வேற வேற ஏதாவது கேள்விகள் நம்ம பேசின விஷயத்தில் இருந்ததுன்னா முதல்ல பார்த்தேன். கேளுங்க.
கடவுள் படைக்கும் போது பகவானை பற்றி நினைக்கிறதுக்கும் பகவானை பற்றி அந்த மாதிரி இந்த மாயையிலேயே போகிற மாதிரி பண்ணுறாரு.
நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்றோம், இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், இருந்தாலும் மாயைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாயைக்கு ஏன், மாயில மாயைங்கிறத ஏன் கிருஷ்ணர் படைச்சார்? சுருக்கமா சொல்லணும், ஏன் கிருஷ்ணர் மாயை படைச்சார்? மாயை அப்படிங்கிறது படைக்கப்பட்டது கிடையாது, நித்தியமானது. இந்த பௌதிக உலகத்துல தான் ஒரு விஷயம் படைக்கப்பட்டது அழிக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் இருக்கு. மாயை அப்படிங்கிறது பகவானுடைய நித்தியமான சக்தி, அது எப்பவுமே நிரந்தரமா பகவான்கிட்ட இருக்கு. ஆத்மா அப்படிங்கிறதும் பகவானுடைய நித்தியமான சக்தி, அதுவும் நிரந்தரமானது, ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. நம்ம தான் நம்ம பகவானுக்கு சேவை பண்றதுக்கு ஆர்வம் இல்லாம இங்க இருக்க காரணத்தினாலதான் நம்ம இங்க இருக்கோம். இது வந்து மாயை நம்மளை பிடிச்சி வச்சுட்டுருக்குன்னு கிடையாது, நம்ம மாயை பிடிச்சிக்கணும்னு நினைச்சதுனால மாயை அதுக்கு வழிவகுப்பாங்க. நம்ம மாயை விட்டு வெளிவரணும்னு நினைச்சோம்னா கிருஷ்ணர் அதுக்கு உதவி பண்றாரு, அப்ப மாயை வந்து ஒன்றும் பண்ணார். நீங்கள் வந்து ஒரு கிருஷ்ணர், கிருஷ்ணர் வீட்டு நாய், அது கிருஷ்ணருக்கு கீழ்பட்ட சக்தி. பகவான் கிருஷ்ணர் கீதை தைவியேஷ குணமயி மம மாயா துரத்தையா மாமேவைய பிரபத்தந்தே மாயாமே தாம் தரந்தே. அவர் சொல்கிறார், இந்த தெய்வீக சக்தி, இந்த மாயை வந்து வெல்லுவதற்கு அறியது, ஆனால் யார் ஒருத்தன் எங்கிட்ட சரணடைகிறானோ எளிமையாக வெற்றி கொள்ளலாம். ஒரு வீட்டில் நாய் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த நாய் இருந்துன்னா அல்சேஷன்லாம் இருந்ததுன்னா உள்ளே நுழைய முடியாது. ஆனா நீங்க வீட்டுக்காரருக்கு வந்து சொன்னாரே என் ஆள்பா என் ஆள்பா உடுப்பா அப்படின்னா அந்த நாய் கம்மு அடங்கு. அதே மாதிரிதான் மாயை, மாயை வந்து நம்ம இந்த மாயக்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் மாயை நம்மளை பிடிச்சி வச்சுருக்கு. ஆனா நம்ம மாயை விட்டு வெளியில வரணும்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட முயற்சி பண்ணோம் அப்படின்னா அப்ப கிருஷ்ணர் உதவி பண்ணும்போது மாயை நம்மள தானா விட்டு. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் சோதனைகள் இருக்கலாம், அதெல்லாம் வெற்றி காண வேண்டியது. நம்ம பகவான்கிட்ட மேலும் மேலும் அதிகமாக சரணடையணும், பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கணும். மறுபடியும் இது வந்து நம்ம பேசின விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லாத முயற்சி பண்ணணும். எல்லா விஷயங்கள்லயுமே நமக்கு வந்து தடைகள் இருக்கும். உலகத்துல எந்த விஷயங்களை செய்யணும்னு நினைச்சாலும் நிறைய பேர் வந்து பௌதிகமான விஷயங்களை செய்யும் போது தடைகள் வரும்போது அதை எதிர்த்து போராடுறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஒருத்தன் வேலை செய்யறான் அப்படின்னா வேலையில எவ்வளோ பிரச்சனை வருது, எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறாங்க. ஆனா பக்தியில வரும்போது கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால உடனே ஓ பிரச்சனை கிடையாது, சந்திக்கணும். பக்தி மார்க்க கந்த கோட்டி ருத்தா, பக்தியினுடைய பாதையில கோடிக்கணக்கான முள்ளு இருக்கும், பார்த்து நடக்கணும். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மையுள் கீ ஜாய், பிரபுபாத் கீ ஜாய்.